السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد، ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد. فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله، وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله عز وجل بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قال: يا بني لا تقصص رؤياك على إخوتك فيكيدوا لك كيدا، إن الشيطان للإنسان عدو مبين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு கேட்புகளானது. அகிலத்தோர் அனைவருக்கும் அறுக்குடையாக வந்த அல்லநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அன்பு சஹாபாக்கள், தாபெயின்கள் தபல் தாபெயின்கள், முத்தக்கீங்கள் நாதாக்கள், அவுளியாக்கள் உலமாக்கள், ஹக்கான தாயிகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் அன்பு மரலும் என்றும் உண்டாவதார். புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில ஏத்துக்காவுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எமது வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களெல்லாம் எடுத்து நடக்கும்படி எமக்கு உபதேசம் செய்திருக்கிறானோ அந்த அனைத்து விடயங்களையும் எமது வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விடயங்களிலிருந்து தவிர்த்து கொள்ளும்படி எனக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறானோ அந்த விடயங்கள் இருந்து தவறுந்து ஒரு பேணுதலான வாழ்க்கையை கடைபிடிக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் பசியை செயல்படுகிறேன். அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களை படைத்து எமக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்திருக்கிறார். எம் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காக வேண்டி எமக்கு என்று ஒரு அமைப்புகளை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார். படைத்தவனே தன்னுடைய பரிசுத்த குர்ஆனிலே சொல்லுகிறான், இரவு நேரத்தை உங்களுக்கு ஓய்வு நேரமாக நாங்கள் தந்திருக்கிறோம், பகல் நேரத்தை உங்களுக்கு உழைப்புக்காக தந்திருக்கிறோம். இரவு நேரத்திலே நாங்கள் ஓய்வெடுக்க வேண்டும், பகல் நேரத்திலே நாங்கள் உழைக்க வேண்டும். இது அல்லாஹு தஆலா எமக்கு சொல்லித்தந்த பாடமாக இருக்கிறார். அந்த இரவு நேரத்திலே அல்லாஹு தஆலா உறக்கத்தை எமக்கு ஒரு ஆறுதலாக தந்திருக்கிறார், அது எமக்கு ஒரு ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அந்த இரவு நேரத்திலே உறங்குகிறோம், ஆனால் அந்த உறக்கமும் கூட அல்லாஹ்வுடைய அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உறக்கத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நாங்கள் மூச்சு விடுகிறோம், ஆனால் நாங்கள் சிந்தனையோடு விடுவதில்லை. எமக்கே தெரியாது, ஆனால் அல்லாஹ்வுடைய அருளை நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கிருபையும் உறக்கவும் உள்ள நாயர் எமது உறக்கத்திலே எமக்கு கனவுகளை எமக்கு காட்டுகிறார். எத்தனையோ கனவுகளை நாங்கள் காண்கிறோம். உலகத்தில் மனிதன் எத்தனையோ விடயங்களை பகலில் கனவு கண்டு கொண்டிருக்கிறார், அதே நேரத்திலே அவன் இரவிலே காணுகின்ற கனவை பற்றி அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு அழகாக சொல்லித் தந்திருக்கின்றார்கள். கனவு என்று சொல்லுகின்ற பொழுது சிலர் ஏளனமாக சிலர் கனவை பற்றி சொல்லிவிட்டால் இவன் கண்ட கனவை பாருங்களேன் என்று சொல்லிவிடுவதும் உண்டு. அதே நேரத்திலே இன்னும் சிலரோ சில கனவுகளை அளவுக்கதிகம் தூக்கி வைப்பதும் உண்டு. ஆனால் இந்த கனவு என்பது என்ன, அதனை எப்படி மதிக்க வேண்டும், அதனுடைய அர்த்தம் என்ன, அதுக்கு ஏதாவது ஒரு பொருத்தம் இருக்கிறதா என்பதை சரியத்துடைய கண்ணோட்டத்திலே தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த குர்ஆனை அலசி பார்க்கின்ற பொழுது எத்தனையோ நபிமார்கள் கனவு கண்ட சரித்திரத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவை தன்னுடைய மகனிடத்திலே வந்து இப்படி சொன்னார்கள், அது எங்களுக்கு தெரியும். என்னுடைய சிறிய மகனே, உன்னை அறுத்து குர்பான் கொடுப்பதற்கு நான் கனவு கண்டேன், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனிடத்திலே கேட்கின்றார்கள். அந்த மகன் சொன்ன பதில் என்ன, என்னுடைய தகப்பனாரே, உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள், அப்படி நீங்கள் செய்தால் என்னை ஒரு பொறுமைசாலியாக கண்டுகொள்வீர்கள் என்று அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள்.
இந்த ஆயத்திலிருந்து விளங்குகின்ற விளக்கம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? இன்னி அலாஃபில் மனாமி அன்னி அல்பாக்க, நான் உன்னை அறுத்து குர்பான் கொடுப்பதற்கு கனவுதான் கண்டேன், கனவைத்தான் சொன்னார்கள். ஆனால் மகன் சொல்லுகின்ற பதில் என்ன தெரியுமா? யா அவத்தி அல்பா தோமர், என்னுடைய தகப்பனாரே உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள். அப்படியானால் நபிமார்களுடைய கனவுகள் எல்லாம் அது உண்மையானது, நூற்றுக்கு நூறு உண்மையானது, அது வகையாக இருந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வின் உத்தரவாக இருக்கிறது. அரசு பணியில கனவு கண்டால் அது அல்லாஹ்வின் உத்தரவுதான் என்பதை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். சிறியவர் தான், சின்ன பையன் தான், ஆனால் நபியுடைய மகன் அல்லவா, அதனால் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இப்பல்லா தோமர், உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள். அப்படி நீங்கள் செய்தால் என்னை ஒரு பொறுமைசாலியாக கண்டுகொள்வீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? மகனை இப்பொழுது குர்பான் கொடுக்க தயாராகின்றார்கள். மினாவுடைய மைதானத்துக்கு அழைத்து சென்றார்கள். வசல்லஹுல் ஜபீர், அப்படியே அவர்களை நிலத்திலே வளர்த்தினார்கள். கடும் கூர்மையான கத்தியை எடுத்து அந்த பிஞ்சு கழுத்திலே வைத்து அறுக்க முற்பட்டார்கள். நிறைந்த தரத்திலும் எங்களுக்கு தெரியும். ஆனால் கடைசியாக என்ன வந்தது? அவர்களுடைய குர்பானையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான். சுவனத்திலிருந்து ஒரு ஆட்டை இறக்கி அதனை குர்பான் கொடுக்கும்படி சொன்னான். அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கருத்தையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்தார். கண்ணியமானவர்களை சொல்றதுல, கனவு என்பது உண்மை என்பதை இங்கே திட்ட தெளிவாக அல்லாஹு தஆலா எமக்கு சொல்லி காட்டுகிறார். கனவு என்று அல்லாஹு தஆலாவுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய அறிவித்தலாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை இந்த குர்ஆனுடைய ஆயத்து சொல்கிறார். இன்னும் ஒரு கட்டத்திலே எங்களுக்கு தெரியும், ஹஜரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மொத்தம் 12 பிள்ளைகள். யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பெயர், இஸ்ராயில் என்பதும் ஒரு பெயர். இந்த 12 பிள்ளைகளுடைய தகப்பனாக அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த 12 பிள்ளைகளுக்கும் மரபிலே பிள்ளைகள் என்று சொன்னால் பனூன் பனீன் என்று சொல்லுவோம். இப்பொழுது இஸ்ராயலுடைய சந்ததிகள் என்று சொல்வதற்கு பனி இஸ்ராயில் என்று சொல்லப்படுகிறது. இந்த 12 பிள்ளைகளுடைய தகப்பனார்கள் தான், தகப்பனார் அவர்கள் தான் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்போது இவர்களுடைய 11வது மகன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக அழகான ஒரு மனிதர். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழகு சுவனலோகத்திலே கொடுக்கப்படுகின்ற அழகாக இருந்து கொண்டிருக்கிறது, அந்த அளவுக்கு அழகானவர். இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்பொழுது ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவை தன்னுடைய தகப்பனாரிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள். எப்படி சொல்கிறார்கள்? என்னுடைய தகப்பனாரே, நான் 11 நட்சத்திரங்களை கனவிலே கண்டேன், சூரியனும் சந்திரனும் என்னை தலை குனிவதை கண்டேன் என்று இந்த நடந்த அந்த கனவை தன் தகப்பனாரிடத்திலே சொன்னார்கள். கனவு என்பது அது உண்மையான பலனை கொடுக்கக்கூடியது, அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தும் முகமாகத்தான் அவர்கள் உடனே சொன்னார்கள். தன் மகனை பார்த்து, யாபுனைய லா தக்ஸு சுருவியாக அலா இஹ்வத்திக்க பயக்கி இது உலக கைதா இன்ன ஷைத்தான இன்சானு அதுவும் முபி, என்னுடைய சிறிய மகனே, நீ கண்ட கனவை மாத்திரம் உன் சகோதரர்களுக்கு நீ சொல்லிவிடாதே, ஏனென்றால் அவர்கள் உனக்கு ஏதாவது ஒரு சூழ்ச்சி செய்யக்கூடும். ஷைத்தான் இருக்கிறானே, அவன் விரோதியாக இருக்கிறான், அவன் பகிரங்க விரோதியாக இருக்கிறான், எனவே உன் கனவை உன் சகோதரர்களுக்கு நீ சொல்லிவிடாதே என்று சொன்னார்கள். அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை சூரா யூசுப் அல்லாஹு தஆலா அழகாக தொடராக சொல்கிறான். அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த கனவின் பலன் திட்ட தெளிவாகவே கிடைத்தது. அவர்கள் பால் கிணற்றிலே போடப்பட்டார்கள். பிறகு அவர்கள் அடிமையாக விற்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் மிஸ்ருடைய கவர்னராக ஆனார்கள். கடைசியாக 11 சகோதரர்களும் தாயும் தகப்பனுமாக அவர்களிடத்திலே சென்ற சரித்திரம் குர்ஆனிலே வருகிறது. இந்த கனவினுடைய பலனை அவர்கள் கண்டுகொண்டார்கள். கண்ணியமானவர்களை சொல்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் கனவை பற்றி, ருயல் முஃமினி ஜுஸ்உன் மின் 46 ஜுஸ்அன் மினல் நுபுவா. ஒரு மூமினுடைய கனவு இருக்கிறதே அது சாதாரணமானதல்ல, அந்த கனவு நுபுவத்திலே 46 பகுதியில் ஒரு பகுதி என்று சொன்னார்கள். நபிமார்களுக்கு இறங்கக்கூடிய வகையிலே 46 பகுதியில் ஒரு பகுதி அதுதான் கனவு என்று சொன்னார்கள். எப்படி அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு வகி இறங்கும் போது அதில் எந்த ஒரு பொய்யும் இல்லாமல் உண்மையாக இருக்குமோ அதிலே 46 ஒரு பகுதியை உள்ளடக்கியதுதான் இந்த கனவு என்று சொன்னார்கள். அதற்குரிய காரணத்தை உலமாக்கள் விளக்குகின்ற பொழுது ஏன் 46 ஒரு பகுதி என்று சொன்னார்கள்? ஐம்பதில் ஒன்று என்று சொல்லியிருக்கலாமே, அல்லது நூற்றில் ஒன்று என்று சொல்லியிருக்கலாமே, 46 ஒரு பகுதி என்று சொன்னதற்குரிய காரணத்தை தெளிவாக சொல்லுகிறார்கள். அருமையப்போல் சரதா மகிழ்ச்சிமார்கள் இந்த உலகத்திலே 63 வருடங்கள் வாழ்ந்தார்கள். 23 வருடங்கள் நபியாக இருந்தார்கள். நுபுவத்து கிடைத்து 23 வருடங்கள் இந்த உலகத்திலே இருந்தார்கள். அதிலே 6 மாதங்கள் நுபுவத்துடைய காலம், 23 வருடத்தில் 6 மாதங்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலேதான் அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டார்கள். நுபுவத்து கிடைப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்பிருந்து அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவிலே வருவார்கள், நபி அவர்களோடு பேசுவார்கள். இப்படி தான் இருந்தது. எனவே 23 இரண்டால் பிறக்க வேண்டும் பொழுது 46, அதிலே ஒரு 6 மாதம் தான் 46 ஒரு பகுதியாக இருக்கிறது. எனவே கனவிலே 46 ஒரு பகுதியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பேசியிருக்கிறார்கள். இதை வைத்துத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கனவு என்பது நுபுவத்திலே 46 ஒரு பகுதி என்று தெளிவாக சொன்னார்கள். என்றாலும் கியாமத்துடைய நாள் நெருங்குகின்ற பொழுது, இதத்தனை ஜமான் கியாமத்துடைய நாள் நெருங்குகின்ற பொழுது மூமின்கள் கனவு கண்டால் அதனை மக்கள் பொய்ப்பிப்பார்கள் என்று அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே நேரத்தில் ஒரு கூட்டம் சொல்லுவார்களாம், மூமின்களுடைய கனவை பொய்ப்பிக்க கூடாது என்று நபியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா என்று கூட சொல்லுவார்கள் என்று அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள். எனவே ஒரு மூமினுடைய கனவு அது பொய்யானது அல்ல, அது நன்மாராயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்னு சீரின் ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த உம்மத்திலே கனவு பலனை பற்றி தெளிவாக எழுதிய ஒரு பெரியொரு ஞானியாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த கனவு பலனுடைய ஞானம் கொடுக்கப்பட்டது. கனவுகள் அனைத்துக்கும் பலன் இருக்கிறது. நாம் காணுகின்ற கனவு இருக்கிறது, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த கனவை நாங்கள் நல்லவர்களிடத்திலே சொல்லுகின்ற பொழுது அர்த்தத்தை அவர்கள் சொல்லுவார்கள். அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த ஞானத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தார். குர்ஆனிலே அவர்கள் கனவு பலன் சொன்ன சரித்திரத்தை அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறார். அந்த சம்பவத்தை இந்த இடத்திலே சொல்வதற்கு நேரம் போதாமல் இருக்கிறது. அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு பலனை தெளிவாக சொல்லுவார்கள். அதே அடிப்படையில் தான் இந்த உம்மத்திலே இப்னு சீரின் ரஹ்மஹுல்லா அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். அவர்கள் கனவிலே அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவருடைய வாயிலே துப்பு வைத்து கண்டார்கள். அர்த்தத்தை பார்த்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஞானங்கள் அல்லாஹு தஆலாவினால் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் கடைசியாக அவர்கள் ஒரு கிதாபையே எழுதினார்கள், தஸீருல் அனாம், அதாவது தஸீருல் மனாம், கனவினுடைய பலன்களை பற்றி ஒரு தெளிவான விளக்கம். குர்ஆனுடைய ஆயத்துடனும் ஹதீஸ்களுடனும் அப்படியே ஒப்பிட்டு அந்த கனவு பலனை அவர்களை நமக்கு தந்திருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களை சொல்கிற கனவு ஒன்றை கண்டுவிட்டால் அந்த கனவுக்கு பலன் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பலனை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முறையும் இருந்து கொண்டிருக்கிறார். கனவு என்று சொல்லுகின்ற பொழுது சிலர் எத்தனையோ கனவுகள் காண்பார்கள். சிலருக்கு கிடைக்கின்ற கனவை பார்க்கின்ற பொழுது அது பயங்கரமான கனவாக, அசிங்கமான கனவாக, மோசமான கனவாக இருக்கும். அருணை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கனவு 3 வகையாக இருக்கிறது. ஒன்று இருக்கிறது இவனுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுடைய புறத்திலிருந்து காண்பிக்கப்படக்கூடிய கனவு. இன்னும் ஒன்று இருக்கிறது ஷைத்தானியத்துடைய கனவு. இன்னும் ஒன்று இருக்கிறது இவனுடைய வாழ்க்கையை சித்தரித்து காட்டக்கூடிய இவனுடைய வாழ்க்கையின் நிகழ்வுகளோடு சம்பந்தப்பட்ட கனவு என்று அறிஞர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சிலர் தங்களுடைய கனவை தன் வாழ்க்கையில் நிதர்சனமாகவே கண்டுகொள்வார்கள். ஒரு உதாரணத்தை சொன்னால் வழங்கிக் கொள்ளலாம். பகல் பொழுதில் ஒருவர் மோசமாக நடந்து கொள்கிறார். ஆடல்களும் பாடல்களும் கூத்துகளும் கும்மாளங்களும் நண்பர்களோடு அலட்டி அடிப்பதிலும் பாவமான காரியங்களிலும் ஈடுபட்டுக் கொண்டே இவர் இருக்கிறார். இவர் இரவில் தூங்குகின்ற பொழுது இதே காட்சியை காணுகிறார் என்றால் இவர் ஷைத்தானோடு பின்னி பிணைந்தவராக இருக்கிறார். ஷைத்தானியத்துடைய கடவை இவர் காண்கிறார். சிலர் பாவமான காரியத்தை அப்படியே காண்கிறார். பகல் பொழுதில் எந்த பாவத்தை செய்தாரோ அது கனவிலும் வந்துவிடுகிறது. நண்பர்களோடு எப்படி அலட்டி அடித்தாரோ அதே விஷயம் கனவிலும் வந்துவிடுகிறது. ஒரு வாலிபரின் சரித்திரத்தை பார்த்தால் நேரடியில் அவர் சொன்ன சரித்திரத்தை தான் சொல்கிறேன். ஒரு வாலிபர் அவர் கனவு கண்டார். எப்படி கனவு கண்டார்? அவர் பகல் பொழுதெல்லாம் திரைப்படங்களை பார்ப்பதிலே ஒரு ரசிகராக இருந்தார். இப்போ ஒரு திரைப்படம் பார்த்தார். இந்த திரைப்படம் ரொம்ப பயங்கரமான படம். அந்த திரைப்படத்திலே ஒருவரை ஒரு புலி அப்படியே விரட்டி கொண்டு போகிறது. விரட்டி கொண்டே போகின்ற பொழுது அவரும் தடுமாறி தடுமாறி தப்பி தப்பி பிழைத்து 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 ஓடி 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 எப்படியோ ஓடுகிறார். அப்படி ஒரு நீண்ட ஒரு காட்சி அங்கே காண்பிக்கப்படுகிறது. இப்போது இவர் அந்த படத்தை ரசனையோடு பார்க்கிறார். பார்க்கின்ற பொழுதே இவருக்கு அந்த புலி அந்த மனிதனிடத்திலே நெருங்குகின்ற போது இப்போது கவிவிடுமோ என்ற ஒரு துடிப்போடு தடுமாற்றத்தோடு பார்க்கிறார். இப்படியே இந்த படத்தை பார்த்துவிட்டு இவரும் உறங்கிவிட்டார். இப்போது உறக்கத்திலே இவரை புலி விரட்டுகிறது. இப்போது இவர் ஓடுகிறார் ஓடுகிறார் ஓடி ஓடி தப்புகிறார். கடைசியாக ஒரு இடத்துல விழுந்து விட்டார். எப்படி படத்தில் அந்த நடிகர் விழுந்தாரோ அதே போன்றுதான் இவரும் விழுந்தார். விழுந்தால் கனவை கண்டால் பிரச்சனை கிடையாது, பகலிலே கண்டது போகட்டும், பகலிலே பார்த்ததை இருவரே கண்டுவிட்டார் என்று போகட்டும். அப்படி அல்ல, இவர் விழித்தெழுந்தால் இவருக்கு கடுமையான உடம்பிலே வருத்தம், ஏதோ புலி அடித்தது போன்றும் இவருக்கு மேல்கையின் முழுவதும் வருத்தம் மாத்திரமல்ல கடுமையான காய்ச்சல். இந்த வாரிகர் சொன்ன கதைதான் அந்த காய்ச்சல் எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்றால் மரண படுக்கையிலே கொண்டு போய் சேர்க்கின்ற அளவுக்கு ஆகிவிட்டது. வைத்திய சாலையிலே பல நாட்கள் அவர் அப்படியே இருந்தார், அப்படியே இருந்தார். ஆனால் அவருடைய ரகசியத்தை அவர் யாரிடத்திலும் சொல்லவில்லை. அவர் சுகமாகி குணமாகி நல்ல முறையில் வந்த பிறகு தன்னை திருத்தியதன் பிறகுதான் வந்து சொல்கிறார், இப்படித்தான் எனக்கு வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது என்று. கண்ணியமானவர்களை சொல்கிறே, இப்படி பகல் பொழுதிலே தன்னுடைய தகாத நடத்தையின் மூலமாக கண்ட கனவு அது இரவிலே கனவாக தென்பட்டதன் பிறகு அது உடம்புக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கிறது, நோய்களையும் வருத்தக்கூடியதாக இருக்கிறது. அது உண்மையிலே நிதர்சனமாக நடந்த ஒரு காட்சியைப் போன்றே அதற்கு வருத்தத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. சிலருக்கு சில கனவுகள் தென்படும், சிலரோடு அடிபடிப்படுவது போல் ஒரு கனவு, ஆனால் எழுந்தவுடன் சற்று நேரம் உடம்பிலே அடிபட்ட வருத்தமும் இருக்கும். ஏனென்றால் அப்படித்தான் தன்னுடைய பகல் பொழுதிலே தகாத மோசமான விஷயங்களோடு ஈடுபட்டால் இரவிலே காணுகின்ற கனவு சைத்தான்யத்துடைய கனவு, அந்த கனவின் மூலமாக உடம்புக்கும் வருத்தம் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியமானவர்களை சொல்களே, எனவேதான் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கனவு இருக்கிறது அது மூன்று வகையாக இருக்கிறது. ஒன்று, அது அல்லாஹு தஆலாவுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய புஷ்ரா மின் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய நன்மாராயமாக இருக்கிறது. அடுத்தது ஹதீஸ் சுன்னத் இவனுடைய வாழ்க்கையை சித்தரித்து காட்டக்கூடிய கனவாக இருக்கிறது. அடுத்ததாக ஷைத்தானுடைய புறத்திலிருந்து அவனுக்கு கிடைக்கின்ற அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று சொன்னார்கள். இரவிலே நாங்கள் படுக்கின்ற பொழுது அழகாக புது செய்து தூய்மையான அமைப்பிலே நாங்கள் சுண்ணத்தான நடைமுறைகளை பேணிக்கொண்டு உறங்கினால் காணுகின்ற கனவு நற்பலன் உள்ள கனவாக தென்படும். நாங்கள் அங்குமிங்கும் சுத்திவிட்டு ஏதோ வயிறு முட்டை சாப்பிட்டு விட்டு நாங்கள் அல்லாஹ்வுடைய விக்ரு சிந்தனை அமல்கள் எதுவுமே இல்லாத நிலைமையில் கிடைத்தால் அப்படியே உறங்கிவிட்டால் இரவில் உறக்கமும் எமக்கு நிம்மதியற்றதாக தென்படக்கூடிய கனவுகளும் எமக்கு வாழ்க்கைக்கு எத்தனையோ வருத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய கனவாக இருக்கும். சிலருக்கு சில கனவுகள் தென்படும், காலையில் இருந்தவுடன் அவர் பெருமூச்சு விட்டவராக இருப்பார், இப்படியும் நான் கனவு கண்டேனே, இது உண்மையில் நிதர்சனமாகிவிட்டால் என் வாழ்க்கை எப்படியாகிவிடும் என்று எத்தனையோ பேர்கள் தன்னை நொந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறார்கள். இப்படியான மோசமான கனவுகள் தென்பதற்கு காரணம் தங்களுடைய வாழ்க்கையில் பகல் பொழுதிலே மோசமான முறையில் நடப்பதுதான். எனவே இரவிலே உறக்கத்துக்கு செல்கின்ற பொழுது சுத்தமான நிலைமையில் குரு செய்தவர்களாக துஆக்களோடு உறங்க பழகி கொண்டால் எமது கனவுகளும் நல்ல கனவுகளாக நிம்மதியான கனவுகளாக அழகான கனவுகளாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படித்தான் உறங்கிவிட்டோம், ஏதோ தகாத கனவு தென்பட்டு விட்டதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் விரும்பாத வெறுக்கின்ற ஏதாவது ஒரு கனவை கனவிலே கண்டுவிட்டால் பலா எப்புஸ்ருஹு அஹதன் அலா அஹதின், அவர் யாருக்கும் அந்த சம்பவத்தை சொல்ல வேண்டாம், இப்படி நான் ஒரு கனவு கண்டேன் என்று யாரிடத்திலும் அவர் சொல்லக்கூடாது. அவர் எழ வேண்டும், கையப்பும் கையுசல்லி அவர் இரண்டு காத்துகள் தொழுது கொள்ளட்டும் என்று அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கனவு என்பது உண்மை, அது எப்பொழுது பொய்யாகிறது என்றால் நாங்கள் மோசமான தகாத நடத்தையோடு இருந்தால் அந்த கனவு எமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அதே நேரத்தில் சைத்தானியத்துடைய அமைப்பிலே அது தென்படும் என்றால் அது எமக்கு பிரச்சனையாக இருக்குமே தவிர மற்ற கனவுகள் யாவும் உண்மையானதாகவே இருக்கிறது என்று அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, சொல்களே, கனவு உண்மையானது, அந்த கனவை நாங்கள் யாரிடத்தில் சொல்ல வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரூயல் முஃமினி ஜுஸ்உம் மின் 40 ஜுஸ்அம் மின் நுபுவா. ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், மூமினுடைய கனவு அது 40 ஒரு பகுதிக்கு நுபுவத்துடைய 40 ஒரு பகுதிக்கு சமமானது என்று கூறினார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே 46 ஒரு பகுதிக்கு சமமானது என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், பஹிய அலா ரிஜ்லின் தாஇரின் மாலம் யத்ஹத்தஸ் பிஹா, இவர் கனவு கண்டுவிட்டார், இவருடைய கனவுக்கு ஒரு பலன் இருக்கிறது, இவர் அதை பொருத்தமான ஒரு இடத்திலே சொல்லாமல் அங்குமிங்கும் சொல்லி தெரியாத வரையிலே இவருக்கு அல்லாஹு தஆலா எதை ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அது நடந்தே தீரும், அது நடந்தே தீரும். இவர் எப்பொழுது இவர் பொருத்தமற்ற ஒரு இடத்திலே இதனை சொல்லி தெரிவாரோ அந்த நேரத்திலே அதன் பலனை இவர் கண்டுகொள்ள முடியாது என்று அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு சொன்னார்கள். கனவு கண்டவர் அதனை சொல்லுவதாக இருந்தால் அந்த கனவை பற்றி யாரிடத்தில் சொல்ல வேண்டும் தெரியுமா? நல்ல மதிநுட்பம் உள்ள கனவுக்கு பலன் சொல்ல தெரிந்த ஒருவரத்திலே போய்த்தான் நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று அவர் சொல்ல வேண்டும். அல்லது தனக்கு ரொம்ப நெருக்கமான தனக்கு நலன் விரும்பக்கூடிய ஒரு நண்பர் இடத்தில் தான் அவர் போய் சொல்ல வேண்டும். அப்படி ஒருவர் எங்களிடத்திலே கனவை வந்து சொன்னாலும் கூட நாங்கள் நெருக்கமான ஒரு நண்பர் எங்களிடத்திலே ஒரு கனவை வந்து சொல்லிவிட்டானா, அவன் ஒரு பயங்கரமான கனவை பற்றி சொல்லிவிட்டான் அல்லது ஒரு மோசமான கனவை பற்றி சொல்லிவிட்டானா, உடனே எடுப்பிலே நாம் அவனுக்கு உள்ளம் உடையக்கூடிய ஏதாவது பாரமான வசனத்தை சொல்லிவிடாமல் உங்களுடைய கனவு உங்களுக்கு நற்பலனாக இருக்கும் என்று சொல்வதுதான் சிறந்த வார்த்தை என்பதனை எமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு தான் உங்களுடைய கனவை பற்றி சொல்லுங்கள் என்று அறிஞர் சொல்லாசுமர்கள் சொன்னார்கள். கனவு கண்டுவிட்டால் நல்லொரு நண்பர்களிடத்திலே சொல்லிவிட்டால் அவன் என்ன சொல்லுவான்? ஒன்றுக்கும் பயப்படாதே, அல்லாஹ் உத்தாலா போதுமானவன், நீ அதை பற்றி யோசிக்காதே, ஏதோ ஒரு நல்ல ஆறுதல் வார்த்தை அவன் சொல்லுவான். மோசமானவனாக இருந்தால் அவன் எங்களை இன்னும் புண்படுத்தக்கூடிய வசனங்களை அவன் சொல்லிவிடுவான். எனவே கனவு கண்டுவிட்டால் நீங்கள் சொல்லக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அவர் ஒரு புத்திசாலியாக இருக்க வேண்டும் அல்லது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவராக இருக்க வேண்டும் என்று அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கண்ணியமானவர்களை சொல்கிறேன், எம்மில் ஒரு சிலர் தெரியாதனமாக சில விஷயங்களை பொய்ப்பிக்கக்கூடியதாக மாத்திரமல்ல சில விஷயங்களை மறுக்கக்கூடியதாக இருக்கின்றார். ஒரு முறை ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு வாலிபர் இடத்திலே வந்து சொன்னார், கனவுகள் எல்லாம் போய் அப்படி ஒன்றுமே கிடையாது என்று அவர் சாதாரணமாக சொல்லிவிட்டார். இப்பொழுது நான் அவரிடத்தில் கேட்டேன், நீங்கள் எந்த அறிவிலிருந்து நீங்கள் சொல்கின்றீர்கள் என்று சொன்னதும் அவர் சொல்கிறார், எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதானே நடக்கும், அது அப்படி ஒன்றும் இல்லை, நான் ஒரு பயானை கேட்டேன் என்று அவர் சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் எந்த பயானை கேட்டாலும் சரி, பரிசுத்த குரானை பார்த்திருக்கின்றீர்களா, ஹதீஸை பார்த்திருக்கின்றீர்களா, நபிமார்கள் கனவு கண்டதை சொல்லியிருக்கின்றார்கள், கனவுகளுடைய பலனை சொல்லியிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே தொழுகை முடிந்ததும் சஹாபாக்களை நோக்கி, உங்களில் யாராவது கனவு கண்டிருக்கின்றார்களா என்று கேட்டிருக்கின்றார்கள், பொய்யாக இருந்தால் நபியவர்கள் இப்படி செய்திருப்பார்களா, நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு ஸ்டோ வார்த்தை என்று அந்த வாலிபருக்கு சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. இன்று நம் சமுதாயத்தில் ஒரு சிலர் மார்க்கத்தை அவர்கள் எப்படி விளங்கி இருக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு தெரிந்த அறிவை வைத்து மார்க்கம் சரி என்று காண்பது சரி என்று நினைத்திருக்கிறார்கள். குர்ஆனை அலசுவதில்லை, ஹதீஸ்களை பார்ப்பதில்லை, உலமாக்களின் புத்திமதிகளை கேட்பதில்லை, தன்னிச்சையாக அவர்கள் ஏதோ முடிவெடுத்து அதுவெல்லாம் போய் இதுவெல்லாம் போய் என்று சொல்லக்கூடியவர்கள் உருவாகிவிட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் மிகவும் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். எடுத்த இடத்தில் கனவு ஒன்று இல்லை என்று சொல்வதாக இருந்தால் குர்ஆனின் எத்தனையோ ஆயத்துக்களை இவன் பொய்ப்பித்தவனாக மாறி வருகிறார், எத்தனையோ நபிமார்களை பொய்ப்பித்தவனாக ஆகி வருகிறார், எத்தனையோ ஹதீஸ்களை பொய்ப்பித்தவனாக மாறி வருகிறார். எனவே கனவு என்பது இருக்கிறது, கனவு உண்மை, கனவுக்கு பலனும் இருக்கிறது, அந்த கனவுனுடைய பலனையும் தெளிவாக இங்கே எழுதியிருக்கிறார்கள். கனவுக்கு பலன் எப்படி சொல்லுவது? கண்ணியமானவர்களை சொல்கிற ஒரு சம்பவத்தை மாத்திரம் உங்களிடத்திலே சொன்னால் கனவுக்கு பலன் சரிதானா என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஒரு இமாம் இடத்திலே இரண்டு பேர் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், இமாம் அவர்களே, நாங்கள் ஒரு கனவு கண்டோம். என்ன கனவு? ஒருவர் கூறினார், நான் அதான் சொல்வதற்கு கனவு கண்டேன், பாம்பு சொல்வதற்கு கனவு கண்டேன். அடுத்த வாலிபரும் சொன்னார், நானும் அதான் சொல்வதற்கு கனவு கண்டேன், அல்லாஹு அக்பர். இரண்டு வாலிபர்களும் கண்ட கனவு ஒரே கனவு. ஒருவரை பார்த்து இமாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சீக்கிரமாக ஹஜ்ஜுக்கு போவீர்கள் என்று கூறினார்கள். அடுத்த வாலிபரை பார்த்து இமாம் அவர்கள் சொன்னார்கள், நீ ஒரு விபச்சாரி என்று சொன்னார்கள், அல்லாஹு அக்பர். எந்தவருக்கும் உடன்பட்ட கனவு, ஒரே கனவுக்கும் உடன்பட்டவனை நம்ப முடியுமா? நேருக்கு நேராக வந்து ஒரே நேரத்திலே இரண்டு பேரும் சொல்லுகிறார்கள், நான் அதான் சொல்வதற்கு கனவு கண்டேன். ஒருவருக்கு இவர் சொல்லுகின்ற பதில், நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்வீர்கள், எவ்வளவு நல்ல காரியம். அடுத்தவரை பார்த்து நீ ஒரு விபச்சாரி என்று சொன்னால் எவ்வளவு மோசமான விஷயம். இருவருமே கேட்டார்கள், இமாம் அவர்களே, ரெண்டு பேரும் கண்டது ஒரே கனவாக இருக்க எப்படி நீங்கள் ரெண்டு பதில் சொல்கின்றீர்களே? அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜுக்கு செல்கின்ற வாலிபரை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் அமல் செய்கின்றீர்கள், தொழுகின்றீர்கள், இபாதத் செய்கின்றீர்கள், ஒரு நல்லொரு வாலிபராக தென்படுகின்றீர்கள், நீங்கள் அதான் சொல்ல கண்ட கனவு இருக்கிறதே. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் மக்களுக்கு அழைப்பு கொடுங்கள், அதான் சொல்லுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்ன வசனம் அது. மக்கள் கால்நடையாகவும் வாகனத்திலும் மெலிந்த ஒட்டகங்களிலும் இந்த ஹஜ்ஜை நோக்கி வருவார்கள். எனவே வாலிபரை பார்த்து சொன்னார்கள், நீர் ஒரு சாலிஹான வாலிபர், நீ சொன்ன ஆதாரத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதுதான் என்று சொன்னார்கள். அந்த வாலிபர் சொன்னார், நான் மறைத்து வைத்திருந்தேன் இமாம் அவர்களே, நான் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முழுமையான ஏற்பாட்டுடன் தான் இருக்கிறேன் என்று அவர்கள் கூறினார். அவர் கூறினார், இப்பொழுது அடுத்த வாலிபரின் முகம் அப்படியே மாற ஆரம்பித்தது. அவர் கூறினார், இமாம் அவர்களே, எனக்கு நீங்க எந்த பதிலும் சொல்ல வேண்டாம், நான் உண்மையில் ஒரு விபச்சாரிதான், பாவம் புரிந்தவன், எனக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று ஆள ஆரம்பித்தார். இமாம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நீயும் என்னை தப்பாக விளங்கிக் கொள்ளக்கூடாது, நானும் உனக்கு சொன்ன குரானில் இருந்ததால் அல்லாஹு தஆலா குரானிலே இதே ஆதாருடைய வசனத்தை விபச்சாரத்தின் பக்கம் அழைப்பவர்களுக்கும் பாதிக்கிறார், அதை வைத்துத்தான் உன்மோசமான போக்கை பார்த்துத்தான் உனக்கு அந்த பதிலை சொன்னேன் என்று சொன்னார்கள். ஒரே ஒரே கனவு, ஆனால் பலன் இரண்டாக இருந்தது. ஏன்? ஆட்களின் நிலைமைகளை வைத்தும் கனவினுடைய பலன் அப்படியே இருக்கிறது. கனவினுடைய பலனை பற்றி இப்படியே ஒரு ஹுத்பா பிரசங்கம். அது செய்ததன் பிறகு ஒரு நாள் ஒரு வாலிபர் வந்தார். அவர் திருமணம் முடித்திருப்பதும் எனக்கு தெரியாது, பார்வைக்கு சிறிய ஒருவராகத்தான் தென்பட்டார். ஆனால் அவர் ஒரு கனவை பற்றி என்னிடத்திலே வந்து கூறினார். அந்த கனவுக்கு பலனை நான் கிதாபிலே தேடி பார்த்தேன். ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இருந்தது என்றால், அந்த கனவுக்கு பலன், இவருக்கு இரண்டு பெண்கள் இருப்பதாகவும், இரண்டு பெண்களினாலும் பிரச்சனை இருப்பதாகவும், இப்போது ஒரு பெண்ணுக்கு குழந்தை இருப்பதாகவும் அந்த கனவினுடைய பலன் திட்ட தெளிவாக இருக்கிறது. ஆனால் இந்த வாலிபரை பார்த்து இந்த கதையை நான் எப்படி சொல்வது? கனவின் பலன் இப்படி இருக்கிறது, ஆனால் இவர் திருமணம் முடித்திருக்கிறாரோ தெரியாதே என்ற எண்ணத்தோடு வேறு ஏதாவது பலன் இருக்கிறார் என்று தேடி பார்த்தால் இல்லை, அதுதான் பலனாக இருந்தது. என்ன செய்ய? அந்த வாலிபரும் துடிப்போடு நான் கொடுத்த திகதியிலே வந்து திரும்பவும் கேட்டார், அதற்கு நீங்க கனவு பலனும் பார்த்து விட்டீர்களா? நான் அவரை அழைத்து அமர வைத்து ஆறுதலாக, நான் கனவு பலனை பார்த்து விட்டேன், சொல்லுவதற்கும் ஒரு மாதிரியாக இருக்கிறது என்று சொன்னதும் அவர் துடிப்போடு சொன்னார், இல்லை, அதற்கு என்ன இருந்தாலும் சரி அதை சொல்லத்தான் வேண்டும், நீங்கள் பயப்பட வேண்டாம் சொன்னார். இப்போது நான் அந்த வாலிபரை பார்த்து சொன்னேன், நீங்கள் திருமணம் முடித்திருக்கிறீர்களான முதலாவது கேள்வி. அவர் சொன்னார், அவர் முடித்திருக்கிறேன் அதுல. உங்கள் வீட்டிலே பிரச்சனையா என்று இரண்டாவது கேள்வி. உண்மையில் பிரச்சனைதான் அதுரன், நீங்கள் வேறு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று கூறியதும் அவர் முகம் அப்படியே மாறிவிட்டது. அவர் உடனே கண்ணீர் வடித்ததாக சொன்னார், அதுரன் நீங்கள் கனவினுடைய பலனை தெளிவாக சொல்லுங்களேன் என்று கூறினார். நான் சொன்னேன், இப்படித்தான் இருக்கிறது. அவர் சொன்னார், அல்லாஹ்வே நீ சத்தியமாக அதுரன், நான் ஒரு கல்யாணம் முடித்திருக்கிறேன், சின்ன வயசுதான், அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது, ஆனால் இரண்டாவது இன்னும் ஒரு கல்யாணத்தை நான் என் விருப்பத்திலே முடித்து பெரும் பிரச்சனையோடு வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அவர் அந்த சம்பவத்தை அப்படியே கூறினார். இப்பொழுது அவருக்கு இருக்கும் ஆச்சரியத்தை விட எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் நான் அந்த கனவு பலனை நானே பார்த்தேன், வாசித்தேன், வாசித்த பிறகு இப்படி ஒரு பலன் இவருக்கு இருக்குமா என்று நினைத்தேன். பார்த்தால் அதுபோன்றே அவருக்கு இருக்கிறது, அதுபோன்றே அவருக்கு அந்த கனவின் பலன் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, சோர்களே, கனவு என்பது இப்படித்தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்கின்ற சில நிகழ்வுகளை அவருக்கு படிப்பினைக்காக காட்டி அவர் அதை கொண்டு பாடம் படிப்பதற்குரிய ஏற்பாடு நடக்கும். ஒருவர் கனவு கண்டார். எப்படி? ரமலானுடைய மாதம், சஹருடைய உணவை உட்கொண்டு விட்டு சற்று நேரம் சாய்ந்து கொள்வோம் என்று அவர் சாய்ந்து கொண்டார். அவர் கண்ட கனவை பற்றி சொல்லப்படுகிறது. எப்படி சாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர் திடீரென கனவிலே காண்கிறார், ஒரு ஆற்றிலே ஒரு பெரிய ஒரு முதலை, அந்த முதலையின் அருகிலே ஒரு சிறிய ஒரு குழந்தை. இவர் அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிறார். அப்படியே அந்த முதலை இந்த குழந்தையை கவ்விக்கொண்டது. கத்தியவராக, பதறியவராக, கண்ணீர் வடித்தவராகவே விழித்துக் கொள்கிறார். விழித்தவர்கள் பார்த்தால் அழுகிறார். அழுத அடுத்த நிமிடத்திலேயே மரண செய்தி ஒன்று வருகிறார். ஒருவருடைய குடும்பத்தின் மிக நெருக்கமான ஒருவருடைய வபாத்துடைய செய்தி அவருக்கு கிட்டுகிறது. கனவின் பலனை பார்த்தாலும் முதலை இப்படி விழுந்த கண்டால் அது மரணத்தின் குடும்பத்திலே யாராவது நெருக்கமாக மரண செய்திதான். விழித்தெழுந்து பார்த்தால் செய்தி கிடைக்கும் என்பதுதான் அதன் பலனாக இருக்கும். இப்படி ஓரிடங்கள்ல சொல்லிக்கொண்டே செல்லலாம். எத்தனையோ கனவுகளுடைய பலன்கள் அப்படித்தான் கிடைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களை, சோர்களே, கனவின் பலனை பற்றி ஒரு பெரிய ஒரு கிதாபையே எழுதியிருக்கின்றார்கள். அதனை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு பலனை எழுதுவார்கள், எழுதிவிட்டு நான் இதனை எப்படி எடுத்தேன் என்றும் எழுதுவார்கள். வெறுமனே ஒருவருடைய கருத்தராது, குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஆதாரத்தோடுதான் எழுதியிருக்கின்றார். ஒருவர் வந்து இப்படியே என்னிடத்தில் கனவினுடைய பலனை கேட்டார். அவர், நான் கனவு கண்டேன், ஒரு கப்பலில் ஏறி பிரயாணம் செய்தேன், வேகமாக அந்த கப்பல் வந்து அப்படியே கரையிலேயே வந்து சேர்ந்து விட்டது, நான் கரையில் இறங்கிவிட்டேன் என்று அவர் கனவை பற்றி சொன்னார். இப்பொழுது உண்மையில் பார்க்கின்ற பொழுது கடலிருந்து கரைக்கு வருவது எவ்வளவு சிறப்பான கனவு என்பது போன்றதவா தென்படுகிறது. சரி பார்ப்போம் என்று கனவினுடைய பலனை பார்த்தால் அந்த கனவின் பலன் எப்படி இருக்கிறது தெரியுமா? இவர் பாவத்திலே தொடராகவே இருக்கிறார், பாவத்துக்கு தௌபா செய்துவிட்டு திரும்பவும் பாவம் செய்கிறார். அதற்கு விளக்கம் கூறப்பட்டிருக்கிறது எப்படி தெரியுமா? ஆனந்த அல்லாஹுத்தாலா சொல்கிறார், கப்பலில் ஏறி அவர்கள் பிரயாணம் செய்வார்கள், கடும் அலை மோதுகின்ற பொழுது அல்லாஹை அழைப்பார்கள், கரை சேர்ந்ததன் பிறகு தப்பு செய்வார்கள் என்று அல்லாஹுத்தாலா ஆனந்தை சொல்கிறார். அதே விஷயம் இந்த இடத்திலே தெளிவாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது கனவு கண்டவருக்கு நீங்கள் இப்படித்தானா என்று கேட்டதற்கு அவர் துடித்துக் கொண்டே சொல்லுகின்ற வார்த்தை என்ன செய்யாதுற, எத்தனையோ தடவை நான் ஒரு பாவத்திலிருந்து தவந்து கொள்ள வேண்டும் என்று யோசிக்கிறேன், முடியாமலே இருக்கிறது, தௌபாவும் செய்கிறேன் திரும்பவும் செய்கிறேனே என்று அவரே சொல்லுகிறார். கண்ணியமானவர்களை சொல்கிற ஏழுதலை சொல்கிறேன் என்றால், கனவு என்பது ஏதோ யாரோ எழுதி வைத்தது அல்ல, அது கனவுக்குரிய பலன் என்பது குர்ஆன் ஹதீஸிலிருந்து திட்ட தெளிவாக சொல்லப்பட்ட விடயமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே எங்களின் நிலைமைகளை சித்தரித்து காட்டக்கூடியதாக சில கனவுகள் இருக்கும். ஒரு இமாமிடத்திலே ஒருவர் வந்தார், இல்முக்காக இதனை சொல்கிறேனே தவிர வேறு எதற்கும் அல்ல, விளங்கிக் கொள்வதற்காக. ஒருவர் வெளியூரிலே இருப்பவர், அவர் வீட்டுக்கு பல வருடங்களுக்கு பிறகுதான் வருகிறார். வரக்கூடிய நேரத்திலே வருவதற்கு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவை பார்த்தால் அது ஒரு எருமை மாடு தன்னுடைய இரண்டு கொம்புகளினாலும் தன்னுடைய மனைவியின் மர்மஸ்தானத்திலே குத்துவதற்கு அவர் கனவு காண்கிறார். இவருக்கு பெரிய ஒரு பயமாக ஏற்பட்டது. இமாம் அவர்களிடத்திலே வந்து கேட்டார்கள், இமாம் அவர்களே, நான் இப்படி ஒரு பயங்கரமான கனவு கண்டேனே என்று சொன்னதும் அந்த இமாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ தௌபா செய், உன்னுடைய பத்தினியான மனைவியை நீ சப்பெண்ணம் வைத்திருக்கிறாய் அல்லவா, அதுதான் இந்த கனவு காட்டுகிறது. அந்த பெண்ணோ தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறாள், தூய்மையாக வைத்துக் கொள்கிறாள், என் கணவன் வரப்போகிறானே என்ற ஆனந்தத்திலே இருக்க நீயோ சப்பெண்ணத்தோடு அவர்களிடம் செல்ல போகிறாய், நீ தௌபா செய்து கொள் என்று சொன்னதும் அவர் தௌபா செய்கிறார். கண்ணியமானவர்களே, சொல்கிறே, இப்படியாக கனவுகளுக்கு பலனை சொல்லி வாழ்க்கையில் எத்தனையோ பயன்பெற்றவர்கள் நிறைய இருக்கின்றனர். சிலர் கனவின் மூலமாகவே தங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகளை நிறைவேற்றியவர்கள் இருக்கின்றார்கள். துஆக்களோடு கவலையோடு உறங்குகின்ற பொழுது அங்கே கனவிலே இவருக்குள்ள நோய்க்குரிய மருந்து காட்டப்பட்டிருக்கிறது, இவருடைய இதயத்துக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அமல்களின் சிறப்பிலே பார்க்கிறோம், பிஸ்ருல் ஹாபி ரஹமுல்லா அவர்கள் ஒரு குடிகாரராக இருந்தார்கள், மதுபோதையிலே செல்கின்றார்கள், பிஸ்மில்லா எழுதப்பட்ட காகித துண்டை தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டு மரியாதை செய்ததன் பலனாக கனவிலே அவருக்கு இதயத்துக்குரிய வழிகாட்டப்பட்டது என்ற சரித்திரத்தை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, சொல்களே, கனவு என்பது உண்மை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கனவை பொய்யாக நாங்கள் சித்தரித்து சொல்லக்கூடிய வளமையும் ஒரு சிலரிடத்தில் இருக்கிறது. சிலர் காலையில் எழும்புவார்கள், யாராவது ஒருவர் தான் கண்ட கனவை சொல்லுகின்ற பொழுது இவரும் சொல்லுவார்கள், நானும் இப்படி ஒரு கனவை கண்டேன் என்று இவர் சொல்லுவார். ஆனால் இவர் கனவு காணவில்லை, காணாததை கண்டதாக இவர் சொல்லுவார், ஏதோ ஒரு சிறப்பாக சிங்காரித்து இவர் சொல்லுவார். கேட்டதற்கு ருசியாக இருக்கும், பார்த்தால் இவர் கனவு காணவில்லை. அருமையோர் சிவகாமன் அவர்கள் சொன்னார்கள், யாராவது காணாத கனவை கண்டதாக சொல்வார் என்றால் நாளை கியாமத்துடைய நாளையிலே தொழிற் கோரணை அல்லாஹுத்தாலாவின் கையிலே கொடுத்து இதனை கோர்த்து எழுது என்று சொல்லப்படும், இதனால் கோர்க்க முடியாமல் போய்விடும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களை, சொல்கிறேன், தொழிற் கோரிமையை அதற்கு ஓட்டை இல்லாமல் அதற்கு ஒரு நூல் இல்லாமல் கோர்க்க முடியாதல்லவா? இதே போன்று கையிலே கொடுத்து இதனை கோர்த்து எடு என்று சொன்னால் இவனால் முடியாது, ஏழு வகத்திலே நீ இப்படி பொய் சொன்னாய் என்று கியாமத்துடைய நாளையில் இவருக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படும் என்று அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, சோர்களே, மின் அப்பல் பரா, ஆகப்பெரிய பொய் எது தெரியுமா? ஒரு மனிதன் காணாத கனவை கண்டதாக சொல்வது என்று அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே நாம் காணாத ஒன்றை கண்டதாக அடுத்தவர்களிடத்திலே சித்தரித்து சொல்வது அது ஒரு பாவம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய ஒரு பொய்யை நாம் சொல்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சிறையில் இருந்த இரண்டு பேர்கள் இரண்டு கனவுகளை வந்து சொன்னார்கள். அந்த கனவை பற்றி நீண்ட தூரம் சொல்வதற்குரிய நேரம் அல்ல, சொல்லுகின்ற நேரத்திலே அந்த இரண்டு கனவும் பொய்யாக சித்தரித்து சொல்வதை அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதற்குரிய பலனை சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் கண்டாலும் சரி கண்டிராவிட்டாலும் சரி உங்களுக்கு பலன் இதுதான் என்று சொன்னார்கள். அதே பலன் அவர்களுக்கு நடந்தது. கண்ணியமானவர்களே, சொல்களே, காணாத ஒன்றை கண்டதாக சொல்லி பொய் சொல்வதற்கிறதே அது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கனவு என்பது என் வாழ்க்கையை திருத்தக்கூடியதாக சில கட்டத்தில் இருக்கும். நாம் செய்த தப்புகள் தவறுகள் குற்றச்செயல்களை கனவுகளை எமக்கு அச்சுறுத்தி எமக்கு நன்மாராயணம் சொல்லக்கூடியதாக இருக்கும். அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நுபுவத்தும் முடிந்துவிட்டது, நபிமார்களும் வரமாட்டார்கள், வஹியும் இதற்கு பிறகு இறங்க மாட்டாது என்று ஒரு கட்டத்திலே சொன்னார்கள். சகாபாக்களின் முகங்கள் எல்லாம் வாழ ஆரம்பித்தது. நபிமார்களே வரமாட்டார்களா, நுபுவத்தும் இதற்கு பிறகு இல்லையா, வகி இறந்தோர் இல்லையா என்று அவர்கள் ஏங்குகின்ற நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லல் முபஷிரா, நன்மாராயங்கள் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். இப்போது சகாபாக்கள் கேட்டார்கள், வமல் முபஷிரா யா ரசூலுல்லாஹ், நன்மாராயங்கள் என்றால் என்னாகிய ரசூலே என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களின் நண்பர்கள் காணுகின்ற கனவுகள் எல்லாம் நன்மாராயங்கள் என்று அரபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே வகி இறந்தாலும் போனாலும் நபிமார்கள் வராது போனாலும் நன்மாராயங்கள் என்ற அடிப்படையிலே இந்த நல்ல கனவுகள் எமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். எனவே ஒருவர் கட்ட கனவை நாங்கள் பொய்ப்பிக்க முடியாது. யாராவது பொய்யாகத்தான் கனவை கட்டி சொன்னாலும் நாங்கள் அதனை பொய் என்று சொல்வது எமக்கு பொருத்தமல்ல, அவர் சொல்வதற்குரிய குற்றத்தை அவர் அனுபவித்துக் கொள்வார். எனவே கனவு இருக்கிறதே, அந்த கனவை நாங்கள் கண்டுவிட்டால், நல்ல கனவு கண்டுவிட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். முடியுமாக இருந்தால் நன்றிக்காக இரண்டு ரக்காத்துகள் தொழுது கொள்ள வேண்டும். மோசமான கனவு தென்பட்டு விட்டால் நபி அவர்கள் சொன்னார்கள், நீ இடதுபுறம் திரும்பி துப்புவது போன்று சைக்கினை செய்வதோடு நீ எந்த புறம் சாய்ந்து படுத்தாயோ அதற்கு மறுபுறத்திலே மறுபக்கமாக நீ திரும்பி படுத்துக் கொள் என்று அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீ என்ன செய்ய வேண்டும், அல்லாஹு தஆலாவிடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். நீ அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்றாவது நீ சொல்ல வேண்டும் என்று அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். எனவே தீய கனவுகள் எமக்கு தென்பட்டால் நாங்கள் அந்த நேரத்திலே இந்த துஆக்களை அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதை ஓதிக்கொள்வதோடு நாங்கள் இதற்கு பிறகு எமது வாழ்க்கையில் அப்படியான அமைப்புகள் உருவாகிவிடாமல் இருப்பதற்கு நல்லவர்களாக உறங்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒவ்வொருவரும் பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் தம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், நீ சுத்தமான நிலைமையில் உணவெடுத்த நிலைமையில் நல்ல முறையிலே தூங்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக வாலிபர்கள் இரவிலே உறங்குகின்ற பொழுது தூய்மையான நிலைமையில் அவர்கள் உறங்க வேண்டும். பகல் பொழுதிலே அவர்கள் எந்தெந்த நடத்தைகளோடு இருந்தார்களோ அதே சிந்தனையோடு உறக்கத்துக்கு செல்கின்ற பொழுது அந்த சிந்தனைதான் கனவிலே பிரதிபலிப்பாக அந்த கனவிலே தென்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே வாலிபர்கள் குறிப்பாக உணவு செய்து கொண்டு துஆக்களோடு திக்ரோடு நாங்கள் உறங்க வேண்டும். எத்தனையோ வாலிபர்களின் சரித்திரத்தை பெற்றோர்கள் கொண்டு வந்து சொல்கின்றார்கள். சில வாலிபர்களை அழைத்துக் கொண்டு வந்து சொல்கின்றார்கள், அதுவர் என்னுடைய மகள் முன்பெல்லாம் நல்லவனாக இருந்தார், அழகான முறையில் படித்தார், ரொம்ப கெட்டிக்காரனாக இருந்தார், இப்பொழுது அவனுடைய தன்மைகளோ ரொம்ப மோசமாகிக் கொண்டே போகிறது, ஒரு விதமான தன்மை இருக்கிறார், சொல்வது ஒன்றும் கேட்பதில்லை, அவனுக்கு ஏதோ சைத்தான் பிடித்து விட்டதோ தெரியாது என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் காரணம் ஒன்றுமில்லை, இவர் அந்த வயதுக்கு வந்ததும் பாவம் இல்லை ஈடுபட்டு விட்டார். பாவம் என்பது ஒரு இருளாக இருக்கிறது, இல்மு என்பது நூறாக இருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்களிடத்திலே அவருடைய உஸ்தாத் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இருமு இருக்கிறது அது அல்லாஹ்வுடைய நூறாக இருந்து கொண்டிருக்கிறது, பாவத்தை கொண்டு அதனை அழித்து விடாது என்று அவர்கள் புத்திமதி சொல்கின்றார்கள். இருமு என்ற நூறை அழிப்பது எமது பாவம். இன்று எத்தனையோ சிறுவர்கள் சின்ன வயதிலே முதலாம் ஆண்டு தொடக்கம் 6, 7, 8, 9, 10 வரைக்கும் மிக கெட்டிக்காரனாக இருப்பார். ஆனால் ஓலவில் எக்ஸாம் எடுக்கிற நேரத்தில் பார்த்தால் இவருக்கு ஒரு விதமான தலைவலி வரும், இவருக்கு இப்பொழுது புள்ளிகளை எடுக்க முடியாத நிலைமை, இவர் வகுப்பறையிலே இப்பொழுது மற்றவர்களை போன்ற ஒரு திறமையாக பாஸ் பண்ண முடியாத நிலைமை ஏற்பட்டு வருகிறது, இப்பொழுது யாரையோ எவரையோ ஏற்றி சைத்தானையும் திட்டுகிறோம், இவருக்கு ஏதோ பிடித்து விட்டது, ஒன்றும் பிடிக்கவில்லை, அந்த வயதுக்கு வந்ததும் மீன் பராசில ஈடுபட்டு விட்டார், பார்வையை பேணிக் கொள்ள தவறிவிட்டால், கேள்வியை பேணிக் கொள்ள தவறிவிட்டார், சிந்தனையை பேணிக் கொள்ள தவறிவிட்டார், பாவமுகத்திலே உண்டாகிவிட்டது, உள்ளம் கருப்பிடித்து விட்டது, இன்னுடைய நூறு அப்படியே பறந்து விட்டது, இப்பொழுது வாழ்க்கை மோசமாக மாறிக்கொண்டு போகிறது. எனவே கண்ணியமானவர்களை சொல்களே, இப்படி எத்தனையோ மாணவர்களுக்கு எத்தனையோ குறைகளும் எத்தனையோ நோய்களும் ஏற்பட்ட சரித்திரம் இருக்கிறது அவர்களுடைய தகாத நடத்தையின் மூலமாக. எனவே அவர்கள் தூய்மையாளர்களாக தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அந்த வயதிலே தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டால் அல்ஹம்துலில்லா ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளலாம். இன்று எத்தனையோ பெற்றோர்கள் முன்சப்பிலே நின்று சொல்கின்றார்கள், தகத்தினுடைய நேரத்திலும் சொல்கின்றார்கள், பேருவதாக இருக்கின்றார்கள், அழுது அழுது தன் பிள்ளைகளுக்கு துஆ செய்கின்றார்கள். ஆனால் அந்த வாலிபர்களோ தன்னை பற்றிய எந்த ஒரு கவனமும் இல்லாமல் பொதுபோக்காக வாழ்கின்றார்கள். வீணான சிந்தனைகள், தகாத நடத்தைகள், முறைகேடான போக்குகளோடு அவர்கள் வாழ்கின்றார்கள். இப்போது அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக ஆகிவிடுகிறது. எத்தனையோ வாலிபர்களின் நிலைமைகளை பார்த்தால் அவர்கள் வயதுக்கு ஏற்ற செயற்பாடுகள் அல்ல, மோசமான காரியத்தில் ஈடுபட்டதன் காரணமாக இன்று அவர்களுடைய நிலைமையை பார்த்தால் முன்பிருந்த முகத்தில் பிரகாசம் கிடையாது, அவருடைய வாழ்க்கையில் பிரகாசம் கிடையாது, அவரை பற்றி குடும்பத்தில் ஒரு கௌரவம் கிடையாது, அப்படியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்ட வாலிபர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். எனவே வாலிபர் சமுதாயம் இந்த விடயத்தில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நாங்கள் பக்குவமான முறையில் இருந்து இரவில் உறங்குவோம் என்றால் எங்கள் வாழ்க்கைக்கே படிப்பினைக்குரிய நல்ல கனவுகளை நாங்கள் காணலாம். கிருபையும் இருக்கும் நாயன், எமது வாழ்க்கையில் பகல் பொழுதிலே எப்படி சிறப்பாக வாழ வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோமோ அந்த கனவை அல்லாஹ் நனவாக ஆக்கி தந்தவாராக. கிருபையும் இருக்கும் நாயனே, எங்கள் அனைவருடைய குற்றம் குறைகளை மன்னித்தல்வாயாக. ஷைத்தானுடைய கெடுபிடிகளை விட்டு நீ எங்களை பாதுகாத்தல்வாயாக. நப்சினுடைய கெடுபிடிகளை விட்டு பாதுகாத்தல்வாயாக. உனக்கு பொருத்தமாக வாழ தௌபி செய்வாயாக. உன்னுடைய பொருத்தத்தோடு மரணிக்க உதவி செய்வாயாக. நல்ல கனவுகளை கொண்டு பலன்பெறுவதற்கு நீ தௌபி செய்வாயாக. சைத்தானியத்துடைய கனவுகளை விட்டு நீ எங்களை பாதுகாத்தல்வாயாக. எங்கள் வாழ்க்கை படுகொலையின் பக்கம் போவதற்கு நீ எங்களை பாதுகாத்தல்வாயாக. சைத்தான் நப்சினுடைய கெடுபடிகளை விட்டு பாதுகாத்தல்வாயாக. சைத்தானுடைய நப்சினுடைய உதவிகளாக நாம் ஆகுவதை விட்டு பாதுகாத்தல்வாயாக. நீ புரிந்து கொள்ளக்கூடிய உத்தமர்கள் சாலிகங்கள் பற்றி எல்லை சேர்த்தல்வாயாக. எமது கட்டங்களை கவலைகளை அகற்றி விடுவாயாக. எமது நோய் நொடிகளை சுகப்படுத்திடுவாயாக. எமது வியாபாரத்திலே பரப்பு செய்வாயாக. எமது கடன்களை தீர்த்து தந்துடுவாயாக. என் பெற்றோர்களை மன்னித்தல்வாயாக. எமது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சோழருக்கு மன்னிப்பளிப்பாயாக. என்னை விட்டு மரணித்து மன்னரைகளை வாழ்கின்ற அத்தனைவர்களுடைய மன்னரைகளையும் மங்களமாக சுவனத்தின் பூஞ்சொலையாக நீ ஆக்கி வைப்பாயாக. நாங்களும் சென்றடையக்கூடிய மன்னரைகளை சுவன பூஞ்சொலையாக ஆக்கி தந்துடுவாயாக. உயர்ந்த ஜெனத்தில் பிரதோசிலே எங்கள் அனைவரையும் குடியமர்த்தி விடுவாயாக. கேட்க தெரியாதவர்களாக இருந்து கேட்கிறோம் நாயனே, நீ கொடுக்க தெரிந்த குறைவல்லாக இருக்கிறாய். உன்னுடைய பொறுப்பிருந்து எங்களுக்குரிய சகல நலவுகளையும் தந்துடுவாயாக. எமது ஆக்கிரம் ஏற்றாயாக.
The more lectures, visit slhub.com.